සභාව කල් තැබීම සභානායකතුමා.
ගරු මුලාසනුරුවරුගේ මන්ත්‍රීතුමනි, පාර්ලිමේන්තුව නොවැම්බර් මාස 13 වෙනි සඳුදා මධ්‍යාහන 12 දක්වා කල් තැබීමේ යෝජනා කරමු.
සභාව කල් තබන අවස්ථාවේ යෝජනාව ගරු රිෂාඩ් බදුද්දීන් මන්ත්‍රීතුමා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, 1990 ஆண்டு பலவந்தமாக மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்கள் சார்பாக 33 வருடங்களாக அவர்கள் எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை இதுவரை எந்த அரசாங்கமும் சரியாக முன்வைக்காத காரணத்தினால் இவ்வாறான ஒரு பிரேரணையை இன்று முன்வைப்பதோடு ஒரு வேண்டுகோளையும் இந்த அரசாங்கத்திடத்திலே நாங்கள் முன்வைக்கிறோம். கடந்த காலங்களிலே இவர்கள் புத்தளத்திலே வந்தறங்கிய பொழுது, வருகின்ற பொழுது பலவந்தமாக 2 மணித்தியான காலம்தான் யாழ்ப்பாண மக்களுக்கும் யாழ்ப்பாண முஸ்லிம்களுக்கு, ஏனைய மக்களுக்கு 2 நாட்கள் காலாவாசம் கொடுக்கப்பட்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட பொழுது கடல் மார்க்கமாக மன்னாரிலிருந்து சிலாவத்துறையிலிருந்தெல்லாம் வருகின்ற பொழுது மிக கஷ்டப்பட்டு அந்த மக்கள் வந்து சேர்ந்தார்கள். வருகின்ற பொழுது கை குழந்தை கூட கடலிலே விழுந்து மரணித்த வரலாறு இருக்கிறது. அதே போல ஒரு இக்கட்டான ஒரு அகதி வாழ்க்கை என்பது சொல்ல முடியாத துன்பகரமான ஒரு வாழ்க்கை. நானும் அவர்களோடு அன்று 18 வயது இளைஞராக இருக்கின்ற பொழுது வந்து எல்லா கஷ்டங்களையும் அந்த மக்களோடு சேர்ந்து பட்டவன் என்ற அடிப்படையிலே அந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த அரசியலுக்குள்ளே நான் வந்து அல்லாவுடைய உதவியினால் என்னால் முடிந்தவரை மனச்சாட்சியோடு ஒரு $32 மில்லியன் உலக வங்கியுடைய பணத்தை எடுத்து புத்தளத்திலே அந்த மக்களை அவர்கள் பட்ட அந்த கஷ்டங்களுக்கு ஒரு 7-8000 வீடுகளை கட்டி கொடுத்து பாதைகள், தண்ணீர், பாடசாலைகள் போன்றவற்றை நாங்கள் செய்து கொடுத்தாலும் புத்தளம் இன்னும் அங்கு அந்த மக்கள் மீள குடியேற முடியாமல் புத்தளத்திலே தங்கியிருக்கின்ற காரணத்தினால் புத்தள மக்களும் பல கஷ்டங்களை, அசௌகரியங்களை அனுபவிக்கிறார்கள். எனவே புத்தள மாவட்டத்திலே ஒரு வேலை திட்டத்தை அந்த மக்களுக்காக, குறிப்பாக இடம்பெயர்ந்த மக்களுக்கும் புத்தளம் தொகுதி மக்களுக்குமான ஒரு விசேட வேலை திட்டத்தை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து பாதைகள், பாடசாலை கட்டிடங்கள், வீடில்லாதவர்களுக்கு வீடுகள், அதே போல ஏனைய வாழ்வாதார வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பது போன்ற அபிவிருத்திகளை புத்தளம் மாவட்டத்திலே இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோல இந்த மக்கள் 2009 சமாதானம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு சொந்த மண்ணுக்கு மீள்குடியேறி சென்ற பொழுது யாழ்ப்பாணத்திலே பல அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார். யாழ்ப்பாண அரசாங்க அதிகாரிகள் எந்தவித ஒத்துழைப்பையும் செய்யவில்லை. அது மாத்திரம் அதே போல யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அரசியல் பிரமுகர்கள், அவர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அங்கு இருக்கிறார்கள், அவர்களும் எந்த வகையான ஒரு கரிசனையும் இந்த மக்கள் சிறுபான்மையாக யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்தார்களே அவர்களுக்கென்ற ஒரு மூர்வீதி என்ற ஒரு வீதி தனியான பகுதி இருந்தும் அங்கு டிப்யூட்டி மேயராக கூட ஒரு முஸ்லீம் இருந்து பல கடந்த காலங்களிலே தமிழ் முஸ்லீம் ஒற்றுமையாக வாழ்ந்த அந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த யாழ்ப்பாண முஸ்லீம்களை குடியேற்றுகின்ற அந்த பணிக்காக அவர்கள் எந்த வகையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என்பதை வேதனையோடு இங்கு நான் சொல்லியாக வேண்டும். அதேபோல முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த மக்களை கொண்டு குடியேற்றுகின்ற பொழுது நான் நன்று அமைச்சராக இருந்த பொழுது, டிசிசி சேர்மனாக இருக்கின்ற பொழுது 30,000 மேற்பட்ட தமிழ் குடும்பங்களுக்கு காணி இல்லாத பொழுது நான் காணிகளை வழங்கி அவர்களுக்கு டீடைலையும் வழங்கி கொடுத்தேன். ஆனால் முஸ்லீம் மக்கள் மீள் குடியேற வந்த பொழுது அவர்கள் அன்று 1,000 சென்றால் வரும்போது 3,000 வந்த பொழுது இருக்க இடமில்லாமல் தவித்த பொழுது அவர்களுக்கு அங்கிருக்கின்ற ஒரு சில மாகாண சபை தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு காணி கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் கொண்டு போன டோசருக்கு முன்னால் படுத்து எங்களை கொலை செய்யுங்கள் என்று, கொலை செய்துவிட்டு முஸ்லிம்களுக்கு காணி கொடுங்கள் என்று போராடினார். இவ்வாறான அந்த போராட்டங்களால் ஒரு அங்குல நிலத்தை கூட முல்லைத்தீவு மாவட்ட முஸ்லிம்களுக்கு வழங்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை. என்றாலும் அவரவர்களுடைய சொந்த காணிக்குள்ளே நான் என்னால் முடிந்த அளவு முல்லைத்தீவு மக்களுக்கு, முல்லைத்தீவு மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு முடிந்தவரை நான் செய்தாலும், ஆனால் இன்னும் 70% முல்லைத்தீவு மக்கள் காணியோடு வீடு இன்னொரு வசதிகள் அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது என்பதையும் அதை இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் வவுனியா கிளிநொச்சி மாவட்டங்களிலும் பல தேவைகள் அந்த மக்களுக்கு இருக்கின்றது. அவற்றுக்கும் ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதே போல மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மன்னார் தலைமன்னார் தொடக்கம் மரிச்சிக்கட்டி வரை, அதே போல இங்கு காக்கியங்குளம் மடுவரை முடிந்தவரை உடைந்த பள்ளிவாசல்கள் பாதைகளை வீடுகளை நாங்கள் அரசாங்கத்தின் உதவியோடு செய்ய முடியவில்லை, அல்லது அண்டைய நாடுகள் எங்களுக்கு பெரிதாக உதவவில்லை. முஸ்லீம் நாடுகளை போய் சந்தித்து ஒவ்வொரு நாடாக அலைந்து திரிந்து அந்த மக்களுக்காக வீடுகளை முடிந்தவரை கொண்டு வந்து கட்டி கொடுத்தோம் என்றாலும் அந்த மக்கள் இன்னும் போதாமையினால் அரசாங்கத்துடைய உதவி அவர்களுக்கு சரியாக கிடைக்காததனால் அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அங்கு இல்லாத காரணத்தினால் குறிப்பாக அந்த மக்களுடைய வாக்காளர் டாப்பில் இருந்து கூட சில அதிகாரிகள் பெயர்களை வெட்டி காரணம் இல்லாமல் அவர்களுடைய பெயர்களை வெட்டி விட்டார்கள். ஏன் அந்த மக்களை எவ்வாறு அன்று துரத்தினார்களோ 90ஆம் ஆண்டு இப்பொழுது நான் அதிகாரத்தில் இல்லாத இந்த 4 வருட காலத்துக்குள்ளே அந்த அவர்களுடைய அதிகமான முஸ்லிம்களுடைய வாக்குகள் மன்னார் பகுதிகளிலே குறிப்பாக யாழ்ப்பாண பகுதிகளிலே முல்லைத்தீவு மாவட்டங்களிலே இருந்து கிளிநொச்சி மாவட்டங்களிலிருந்து வெட்டப்பட்டு விட்டது. வெட்டுவதற்கு திட்டமிட்டு சில அதிகாரிகள், அதை நேற்று நான் வேதனைப்படுகிறேன். இவ்வாறான கேவலமான அரசு அதிகாரிகள் அங்கு இருப்பதை நான் கவலைப்படுகிறேன். அதே போல மன்னார் முசலி என்ற ஒரு பகுதி இருக்கிறது, முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக கொண்ட பகுதி. அங்கு இந்த மக்கள் 90ஆம் ஆண்டு வெளியேற்றப்படுகின்ற பொழுது 15% காணிகள் தான் போரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்தது சொந்தமாக. வைல்ட் லைஃபுக்கு ஒரு அங்குல நிலம் கூட சொந்தமாக இருக்கவில்லை. ஆனால் 85% காணிகள் அவர்களுடைய வீட்டு தேவைக்காக, விவசாயத்துக்காக, ஏனைய தேவைகளுக்காக இருந்த காணிகளை இவர்கள் அதிகளாக்கப்பட்ட பிறகு அது காடுகளாக வளர்ந்ததனால் அந்த பகுதிகள் எல்லாம் தற்பொழுது ஃபாரஸ்ட்ரிக்கிலே கெசட் பண்ணி இப்பொழுது 85% காணிகள் முசலியிலே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது. இதனால் அந்த மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். 84க்கு பிறகு கெசட் பண்ணப்பட்டது எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் முசலியில் மட்டும் இது ஒருவரை இதுவரை ஒரு அங்குல நிலம் கூட அந்த மக்களுக்காக விடுவிக்கப்படவில்லை. அங்குள்ள பிரதேச செயலாளர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கு அந்த மக்கள் அன்று 90ஆம் ஆண்டுக்கு முதல் பரம்பரை பரம்பரையாக ஆண்ட காணிகள், ஆனால் அரசாங்கம் உறுதி கொடுக்கவில்லை. ஏன் 70,000 குடும்பங்களுக்கு வடமாகாணத்திலே உறுதி கொடுத்தார்கள் 2010-15 காலங்களில். அந்த காலங்களில் இந்த வடக்கு முஸ்லிம்கள் புத்தளத்தில் அகதிகளாக இருந்ததனால் அவருடைய அரச காணிகளை சொந்தமாக பரம்பரையாக வைத்திருந்த காணிகளுக்கு உறுதிகளை பெற முடியாத காரணத்தினால் இப்பொழுதும் அது அரச காணியாக இருப்பதனால் இந்த பிரதேச செயலாளர் முசலியில் இருக்கின்றவர்கள் வழக்கு போட்டு அந்த காணிகளை அரசு உடைமை ஆக்கி அவர்களுக்கு தேவையானவர்களுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த காணிகளை பிரித்து கொடுக்கின்ற ஒரு மோசமான நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது. அது இவ்வாறான இந்த நிலையில் அந்த மக்கள் மிக கஷ்டப்படுகிறார்கள். நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது டாஸ்க் போர்ஸ் என்ற ஒன்றை உருவாக்கி அந்த மக்களுக்காக சில அடிப்படை தேவைகளை செய்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தோம். ஏன் நாங்கள் அவ்வாறு செய்தோம்? கடந்த எல்எல்ஆர்சி ரிப்போர்ட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெனீவாவுக்கு அங்கு போய் அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தார்கள். அதாவது 9-1-1 சைபர், 9-1-1-1 பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களை சொந்த மண்ணிலே கொண்டு போய் குடியேற்றுவோம், அவர்கள் வாழ்ந்த புத்தளத்திலே மீள குடியேற முடியாதவர்களை புத்தளத்திலே வாழ்கின்ற பொழுது புத்தள மக்களுக்கும் சேர்ந்ததான அபிவிருத்தியை முன்னெடுப்போம், அதே போல வடக்கிலே அவர்களை குடியேற்றுவதற்கான விசேஷ வேலை திட்டத்தை முன்னெடுப்போம் என்று ஜெனீவாவிலே போய் அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் நான் டாஸ்க் போர்ஸ் என்று ஒன்றை என்னுடைய அமைச்சுக்கு கீழே உருவாக்கி என்னால் முடிந்ததை நான் செய்தேன். அவ்வாறு செய்து கொண்டிருந்த பாடசாலை கட்டிடங்கள், கட்டப்பட்ட கட்டிடங்கள் அறகுறையாக, அதாவது ஒரு மாடி கட்டியிருந்தால் பேலன்ஸ் வேலைகள் முடியவில்லை. அதே போல சிலாபத்துறையில் ஒரு பெரிய கலாச்சார மண்டலத்தை கட்டியிருந்தேன், அது இடைநடுவில் நிறுத்தப்பட்டது. 4 வருஷமாக அது தொடரவில்லை. அதே போல எத்தனையோ கட்டடங்கள், எத்தனையோ வேலை திட்டங்கள் எல்லாம் நிதி வழங்கப்படாமல் 4 வருஷமாக கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்த பிறகு திட்டமிட்டு இந்த டாஸ்க் போர்ஸால் செய்யப்பட்ட வேலைகள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு இன்று அரச பணத்தினால் கட்டப்பட்ட அறகுறையாக இருக்கின்ற வேலைகள் எல்லாம் 4 வருஷமாக ஒரு சின்ன வேலை திட்டம் கூட நடைபெறவில்லை. இவ்வாறான மோசமான ஒரு நிலை அங்கு இருக்கிறது. அதே போல நான் 2009ஆம் ஆண்டு சமாதானம் வந்த பிறகு மன்னார் சிலாவத்துறை, அதாவது மன்னார் சிலாவத்துறை ஊடாக கட்டி ஊடாக புத்தளம் பாதையை திறந்து கொடுத்தேன். அந்த நேரத்தில் அந்த பாதையின் ஊடாகத்தான் அந்த மீள் குடியேற்றம் நடந்தது. அவ்வாறு தொடர்ந்த பாதை கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்த பிறகு அந்த பாதை இழுத்து மூடப்பட்டு இன்று அந்த மக்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கத்திடத்தில் பாதத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன், அந்த பாதையை மன்னார் புத்தளம் பாதையை திறந்து கொடுத்தால் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்குமான பாதையிலே 100 கிலோமீட்டர் மிச்சப்படுத்தலாம், பொருளாதாரம் மேம்படும், அங்குள்ள உற்பத்தி பொருட்களை கொண்டு வர முடியும். முசலியிலே மன்னாரிலே இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் புத்தளத்தில் இருக்கிறவர்கள் அரை மணித்தியாலும் ஒரு மணித்தியானதிலே அந்த ஊருக்கு போய் வர முடியும். எனவே மீள்குடியேற்றத்தை ஊக்குவிக்க முடியும். எனவே தயவு செய்து அந்த பாதையை மீண்டும் திறந்து மக்களுக்கு கொடுங்கள் என்று நான் இந்த அரசாங்கத்திடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல இந்த அந்த மக்களுடைய வாக்காளர் டாப்புல வெட்டப்பட்ட வாக்குகள் பெரிய அநியாயம். அது இன்று அந்த வாக்களை கொண்டு போய் புத்தளத்திலே பதிய பலவந்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் விருப்பம் இல்லாமல் பதிய வேண்டிய ஒரு நிர்பந்தம். எனவே அரசாங்கம் இந்த விஷயத்திலே கரிசனை சென்று நான் அன்று அமைச்சராக இருக்கின்ற பொழுது விசேட ஒரு பில்லை கொண்டு வந்து அந்த மக்களுக்கான வாக்கை அங்கே வைத்திருப்பதற்கான திட்டங்களை வகுத்திருந்தேன். அதையெல்லாம் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். தற்பொழுது வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சில பாடசாலைகளை புத்தளத்திலே, சில வைத்தியசாலைகளை கட்டி கொடுத்தேன் கரம்பையிலே. அங்கே இங்கே எல்லாம் இன்று மூடப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு மோசமான நிலை இருக்கிறது. சிலாவுத்துறை வைத்தியசாலை என்று ஒன்று அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக இருந்த வைத்தியசாலையை காடசை நான் அதிகரித்துக் கொடுத்தேன். ஆனால் இந்த 4 வருஷமாக அந்த வைத்தியசாலைக்கு எந்த அதிகாரிகளையும் வழங்காமல், அதை சரியாக பயன்படுத்தாமல் அந்த வைத்தியசாலை மிக மோசமான நிலையிலே சில மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கேட்பார் பார்ப்பார் இல்லாத ஒரு துப்பாக்கி நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு நிலை இந்த மக்களுக்கு வந்திருக்கிறது. இந்த மக்களை பற்றி கேட்பதற்கு பார்ப்பதற்கு பேசுவதற்கு யாரும் இல்லை. சர்வதேசம் இவர்களை எட்டி பார்ப்பதும் இல்லை. நாங்கள் ஏதோ முஸ்லிம் நாடுகளுக்கு போய் அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு எங்களால் முடிந்ததை அந்த மக்களுக்கு செய்திருக்கிறோம். ஆனால் அரசாங்கத்திடத்தில் இன்று நான் ஒரு வேண்டுகோள் எடுக்கின்றேன். வருகின்ற 13ஆம் தேதி பட்ஜெட்டை முன்வைக்க இருக்கிறீர்கள். தயவு செய்து இந்த மக்களுக்கான ஒரு விசேட வேலை திட்டத்தை முன்வையுங்கள். இவர்களுக்கு நான் தீயவாறின் ஊடாக தொடங்கிய வேலைகளை முடித்து தாருங்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த மக்களுக்கான வீடு, பாதை, மின்சாரம், இன்னொரு என்ன மிஞ்சி இருக்கின்ற வேலைகளை செய்வதற்கான நிதி ஒதுக்கீட்டை 4-5 வருட திட்டத்தை வகுத்து நீங்கள் முன்வையுங்கள். எதிர்வரும் காலங்களிலே ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிறது. எந்த ஜனாதிபதி நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் அவர்களிடத்தில் இந்த விஷயத்தை நாங்கள் முன்வைக்க இருக்கிறோம். இவற்றுக்கெல்லாம் யார் தீர்வு தருவாரோ அவருக்குத்தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவை எதிர்காலத்திலே வழங்க எண்ணி இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இந்த அரசாங்கத்தில அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த மக்களுக்காக ஒரு விசேட பட்ஜெட்டை உருவாக்கி அதே போல புத்தளத்திலும் அந்த இடம்பெயர்ந்த மக்களும் புத்தள மக்களும் சந்தோஷமாக வாழ்வதற்காக அந்த மக்களுக்கான வேலை திட்டத்தையும் முன்னெடுத்து எடுக்குமாறு, அதற்கான விசேட வேலை திட்டத்தை முன்வைக்குமாறும், ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவை இந்த மக்களுடைய இடம்பெயர்வு, அதனால் ஏற்பட்ட அழிவுகள், இவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், இதனால் புத்தள மக்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், அதே போல இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு இருக்கின்ற தடைகள், இதை எவ்வாறு தீர்க்கலாம், இதை இந்த மீள்குடியேற்றத்தை எவ்வாறு செய்யலாம், இதற்கு என்னென்ன இடைஞ்சல்கள் இருக்கிறது என்பதை ஆராய்வதற்காக ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்து அதனூடாக அந்த பிரச்சனைகளை அடையாளம் கண்டு சர்வதேச உதவிகளை, ஏனென்று வேண்டுமென்றால் முஸ்லீம் நாடுகளுடைய உதவிகளையும் நாங்கள் பெற்றுத் தருகிறோம். எல்லாவற்றையும் சேர்த்து இந்த மக்களுக்கான ஒரு முழுமையான எஞ்சியிருக்கின்ற மக்களை குடியேற்றுவதற்கான ஒரு வேலை திட்டத்தை இந்த அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.
பூமிஸ்துதி கரு மந்துமணி. யோஜனா விஸ்திர கிரிம கரு ஹாரிஸ் மந்துமா.
சபைக்கு தலைமையாகும் உறுப்பினர் அவர்களே, மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் கௌரவ், பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதீதீன் கொண்டு வந்த இந்த பிரேரணையை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பிரே தலைவர் என்ற ரீதியில், பாராளுமன்ற உறுப்பினர் ரீதியிலும் நான் ஆமதிக்கின்றேன். குறிப்பாக வடமாகாண முஸ்லீம்கள் என்று வெளியேற்றப்பட்டு கிட்டத்தட்ட 33 வருடங்கள் ஆகியுள்ள ஒரு சூழ்நிலையில், அவர்களை அவர்களுடைய அந்த வெளியேற்றம் என்பது இந்த நாட்டில் நடந்த பெரியதொரு மனித அவலமாக பார்க்கப்படுகின்றது. கடந்த 33 வருடகாலம் கடந்த பின்பும் கூட அந்த வடமாகாண முஸ்லீம்கள் இன்று தங்களுக்கான வாழ்வதற்கான வாழ்வுரிமை இழந்து, வீட்டுரிமை இழந்து, நில உரிமை இழந்து, வாக்குரிமை இழந்து, கல்வி உரிமை இழந்து, பொருளாதார உரிமை இழந்து, கேவலம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று புத்தளத்திலிருந்து மன்னாருக்கு செல்ல வேண்டிய பாதை உரிமையையும் இழந்து நிற்கின்ற ஒரு தருவாயில், இந்த நாட்டின் மனித உரிமையை பேசுகின்ற மனித உரிமை ஆர்வலர்கள், ஏன் இந்த நாட்டை ஆளுகின்ற இந்த பெரும் பாராளுமன்றம், இந்த பாராளுமன்றம் இந்த மக்களுடைய அவல நிலையை போக்குவதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்து, அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்துக்குள் ஒரு 3 மாதமோ அல்லது 5 மாத காலத்துக்குள் ஒரு அந்த மக்களுடைய பிரச்சனைகள், அவற்றுக்கான தீர்வுகள், அவற்றுக்கான நிதி உதவிகளை செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தி ஒரு குறுகிய காலத்துக்குள் நீண்ட காலமாக 33 வருட காலமாக இன்றும் கூட சில மக்கள் அகதி முகாங்களில், அதே போன்று அவர்கள் வடமாகாண முஸ்லிம்கள் அங்கு வாக்குரிமை இழந்து புத்தளத்தில் அவர்களுடைய வாக்குரிமை இழந்து பல்வேறு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் கடந்த காலத்தில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சௌரர் ரிஷாத் பதீதீன், அதே போன்று எங்களுடைய ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் அஷ்ரப், அதே போன்று எங்களுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம், பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சி செய்திருந்தாலும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதீதீன் அவர்கள் குறிப்பிடுவது போன்று இன்னும் பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், அவர்களுடைய அவலங்கள் தீர்க்கப்பட வேண்டும். அதற்கான முழு கடமை இந்த பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது. இந்த சபையில் இருக்கின்ற சிரேஷ்ட அமைச்சர் சுஷில் பிரேம்ஜெயந்த் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த பிரேரணை சம்பந்தமாக நீங்கள் நிச்சயம் இந்த நாட்டின் ஜனாதிபதி, கேபினட் போன்று சபையில் கதைத்து எவ்வளவுக்கு விரைவாக இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமோ அவற்றினை தீர்க்க முன்வர வேண்டும். அதே நேரம் இன்று இந்த நாட்டில் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் எவ்வாறு வடமாகாணத்தில் முஸ்லிம்கள் இன்று கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றார்களோ, அதே போன்று கிழக்கு மாகாணத்திலும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றும் கூட வீடுகளை இழந்து நிற்கின்றார்கள். தமிழ் முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் இழந்து நிற்கின்றார்கள். அவர்களுக்கான தீர்வும் இந்த அரசாங்கம் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதே நேரம் இன்று மிக கேவலமாக, மிக மோசமான முறையில் எங்களுடைய தமிழ் மக்களை இன்று மட்டக்களப்பின் பீகார் அதிபதி வணக்கத்துக்குரிய, அதாவது மரியாதைக்குரிய அம்பிட்டிய தேரர் அவர்கள் மிக மோசமான முறையில் இன்று பேசியிருக்கின்றார். கௌரவ சுஷில் பிரேம் ஜெயந்த் அமைச்சர் அவர்களே, அவர் தமிழ் மக்களை துண்டு துண்டாக வெட்ட வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று பகிரங்கமாக கூறியது இன்று எந்த ஒரு மனித ஜீவனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இவருக்கு எதிராக இன்று எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனால் இன்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இன்று மிக வேதனையில் ஆழ்ந்திருக்கின்றது. அதே போன்று முஸ்லிம் சமூகம், அதே போன்று எங்களுடைய சிங்கள பௌத்த மக்கள் எல்லோரும் இதை ஒரு வெட்கக்கேடான செயலாக இன்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் இவ்வாறான ஹேட் ஸ்பீச், இந்த வன்மத்தை தூண்டுகின்ற இந்த பேச்சுகள் இந்த நாட்டில் தடை செய்யப்பட வேண்டும். இதற்கு எதிராக இவ்வாறான வன்மத்தை தூண்டுகின்ற பல செயல்கள் கடந்த காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மிக தாண்டவமாடியது. இதற்கு எதிராக இந்த பாராளுமன்றம் ஒரு ஹேட் ஸ்பீச் அந்த சட்ட மூலத்தை கொண்டு வருவதற்கு, வன்மத்தை தூண்டுவதற்கு எதிரான பேச்சை கட்டுப்படுத்துவதற்கான அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்வர வேண்டும். இது சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சட்டம் மூலம் இன்னும் பாராளுமன்றத்தை கொண்டு வரவில்லை. எனவே சபை முதல்வர் என்ற ரீதியில் எங்களுடைய கௌரவ கல்வி அமைச்சர், இந்த நாட்டின் சிரேஷ்ட ஒரு தலைவர் அவர்கள், இனபேதம் என்று செயற்படுகின்ற நீங்கள், இன ஐக்கியத்துக்காக பாடுபடுகின்ற நீங்கள், இவ்வாறான வன்மத்தை தூண்டுகின்ற செயல்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. இந்த நாடு அறகலைக்கும் பின்பு இனபேதமற்ற ரீதியில் இன்று இளைஞர்கள் எல்லோரும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். இன்று இளைஞம் ஊழலுக்கு எதிராக இன்று அது எங்கு நடந்தாலும், கிரிக்கெட்டில் நடந்தாலும் சரி, புட்போலில் நடந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கு நடந்தாலும் சரி, ஏனைய எந்த நிறுவனத்தில் நடந்தாலும் இன்று வன்மமான முறையில் மக்கள் கொதித்தெழுந்துள்ளார்கள். இந்த நாட்டில் ஒரு ஊழலற்ற ஒரு புதிய சிஸ்டம், புதிய மாடல் ஒன்று, ஒரு சிங்கப்பூர் போன்று, ஒரு பங்களாதேஷ் போன்று இந்த நாட்டில் ஊழலற்ற ஒரு ஆட்சி நிர்வாக முறையை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, மீண்டும் வடமாகாண மக்களுடைய இந்த நீண்ட கால அவலம், இந்த பேரழிவு, அவர்களுடைய அந்த துன்பவியல் வாழ்க்கை முறை நீக்குவதற்கு ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்குமாறு வேண்டி இந்த பிரேரணை ஆமதித்து
விடைபெறுகின்றேன். மீனாடு கரு எம் எம் முஷாரப் வினாடி ஹத்தை காலையில்
அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் துணை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். முதலிலே மிக பெருமதியான ஒரு யோசனையை இன்று பாராளுமன்றத்தில் முன்வைத்திருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் அவர்களை நான் பாராட்டுகின்றேன். சர்வதேச சமவாயங்களினுடைய கருத்துக்களின்படி பார்க்கின்ற போது ஒரு இனக்குழுமத்தை ஒரு சக்தி அல்லது அழுத்தங்களை பயன்படுத்தி ஒரு பகுதியிலிருந்து இன்னும் ஒரு பகுதிக்கு பலாத்காரமாக வெளியேற்றினால் அது இன சுத்திகரிப்பு என்று பெயர். எனவே 1990 நடைபெற்றது வடமாகாண முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டது திட்டமிட்ட இன சுத்திகரிப்பு என்று அதில் வேறு இல்லை. எனவே ஒரு இன சுத்திகரிப்பை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதிலே சர்வதேசம் ஏனைய நாடுகளை ஏனைய மக்களிடம் காட்டுகின்ற அக்கறையை இலங்கை வாழ் வடமாகாண முஸ்லிம்களிடம் காட்டவில்லை என்பது இந்த இடத்தில் நான் காட்டமாக முன்வைக்கின்ற விமர்சனம். இது ஒட்டுமொத்தமான சர்வதேச சமூகத்திற்குமான ஒரு விமர்சனமாக முன்வைக்க விரும்புகின்றேன். 1990 ஏறத்தாழ 14,400 குடும்பம், 75,000 பேர் வரையிலும் வடமாகாணத்தில் இருந்து மொத்தமாக மாகாணத்தினுடைய மொத்த சனத்தொகையில் 5% சனத்தொகையினர் வெளியேற்றப்பட்டார்கள். அக்டோபர் 15 சாவ கச்சேரியில் தொடங்கிய இந்த வெளியேற்றம் என்பது அக்டோபர் 30 வரையிலும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மன்னார் என பல பகுதிகளிலும் இருந்து இவ்வாறான முஸ்லிம் மக்கள் எடுத்த உடுப்போடு, உடுத்த உடையோடும் எடுத்த பொருளோடும் 2 மணித்தியாலங்களுக்குள்ளும், சில இடங்களில் 2 நாட்களுக்குள், சில இடங்களில் 2 வாரங்களுக்குள் என்று ஏறத்தாழ 2 வாரங்களுக்குள் ஒட்டுமொத்தமான வடமாகாண சமூகத்தில் 5% பேர் வெளியேற்றப்பட்டது என்பது சாதாரணமான ஒரு செய்தி அல்ல. இந்த இடத்திலே நான் பழைய வரலாற்றை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. பலரும் பல இடங்களிலும் இதனை பேசி வருகின்றோம். 33 வருடமாக நாம் இந்த மக்களினுடைய மீள்குடியேற்றத்தை பூர்த்தி செய்யவில்லை என்பது 33 வருட அரசியலில் இருந்த எல்லார் மீதுமான ஒரு குற்றச்சாட்டாகவும் முன்வைக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இது தொடர்பான ஆய்வுகளை செய்தவர்களுடைய கருத்து என்னவென்றால், 1990 இவர்கள் வெளியேற்றப்பட்ட போது அன்றிருந்த முஸ்லிம் தலைமைகள் சரியானதொரு அக்கறை இதில் காண்பிக்கவில்லை, அல்லது தங்களுடைய எதிர்ப்பை சரியான விதத்தில் வெளிப்படுத்தி இதற்கான தீர்வை பெறுவதற்கு பகிரத பிரயத்தனங்களை மேற்கொள்ளவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பின்னால் வந்தவர்கள் இதை அவர் பார்த்துக் கொள்ளட்டும், இவர் பார்த்துக் கொள்ளட்டும் என்று நாம் காட்டிய அக்கறை ஈனமும் கூட 33 வருடமாக ஒரு பிச்சைக்காரனின் புண் போன்று ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு அவலமான ஒரு நிலை. அடுத்த வருடமும் இந்த விடயம் சம்பந்தமாக நாம் இங்கே ஒரு அட்ஜன்மெண்ட் மோஷனோ அல்லது இதை பற்றி பேசுகின்ற ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் நாம் பிழையான வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை தாண்டி வேற எதுவும் இங்கே பேசுவதற்கில்லை. இங்கே மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த வடமாகாண முஸ்லிம்களினுடைய மீள்குடியேற்றம் தொடர்பாக அரசாங்கத்துக்கு புறம்பாக பல வேலை திட்டங்கள் நடந்திருக்கின்றன. அதில் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் நான் பாராட்டுவதோடு அரசாங்கம் என்ற ரீதியில் இதுவரையில் யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்க்கிற போது யாழ்ப்பாணத்தில் இந்திய வீடமைப்பு திட்டமாக இருக்கலாம், மீள்கற்றிய அமைச்சினுடைய மீள்குடியேற்ற அமைச்சினுடைய திட்டமாக இருக்கலாம், அல்லது கிராம சேவையாளர் பிரிவினால் வழங்கப்பட்டதாக இருக்கலாம், வெறும் 250 வீடுகள் தான் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறு மாவட்டங்களிலும் நாம் பார்க்கின்ற போது பல பேருக்கு வீடுகள் கிடைக்கவில்லை, பல பேருக்கு நஷ்ட ஈடு கிடைக்கவில்லை. இவைகள் பற்றி பேச வருகிற போது அரசாங்கத்தால் போடப்படுகிற நிபந்தனைகள் மிக முக்கியமானதாகவும் மிகவும் கடினமானதாகவும் இருக்கின்றன. முதலாவது இந்த அரசாங்கத்திடம் நான் கேட்கின்ற விடயம், இவர்களை நீங்கள் கவனத்தில் கொள்கின்ற போது 90 வடமாகாண முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்பது உலகம் அறிந்த ஒரு உண்மை. 90 அவர்கள் வாழ்ந்ததற்கான உறுதிப்பத்திரம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். 90 அவர்கள் வாழ்ந்த வீடுகள் அங்கே இருக்கிறது என்பதை தாண்டி பெரிதான அத்தாட்சிகள் என்றும் உங்களிடம் நிரூபிக்க வேண்டும் என்பதான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர தேவையில்லை. புத்தளத்திலே மீள்குடியேற்றம் அதாவது அகதிகளாக சென்று வாழ்ந்து வருபவர்களுக்கு ஒரு அலுவலக அமைப்பதற்கான முயற்சிக்கு ஏறத்தாழ 10 வருடம்
தேவைப்பட்டிருக்கிறது.
எனவே இந்த விடயம் சம்பந்தமாக தீர்க்கமான முடிவை அரசாங்கம் எடுக்க வேண்டும். இந்த வரவு செலவு திட்டத்தில் இதற்கான ஒரு நிதி ஒதுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கான முறையில் சரியான விதத்தில் நாம் அணுகியிருந்தால் அதனை நாம் அடைந்திருக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எமது முஸ்லிம் தேசியத்தினுடைய தேவை பற்றி, முஸ்லிம் ஒரு தனி தேசியமாக இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள் என்பது பற்றி 90 சரி இன்றுவளையும் சரி நாங்கள் சரியான விதத்தில் அதனை எடுத்துச் செல்லாதனுடைய விளைவுதான் முஸ்லிம்களினுடைய பிரச்சனை என்பது ஒரு பராமுகமாக பார்க்கப்படுகிறது. இதற்கான தீர்வை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பொருட்டாக பார்க்கப்படுவதில்லை. சர்வதேசம் ஒரு இனரீதியான தீர்வை கொடுப்பதாக இருந்தாலும், அதிகார பகிர்வை கொடுப்பதாக இருந்தாலும், முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதான ஒரு அவசியம் உணரப்படாமைக்கான காரணம், முஸ்லிம் இங்கே ஒரு தனி தேசியம் என்பதை இங்குள்ளவர்கள் தலைமைகள் எடுத்துச் சொல்லவில்லை. 2001 ஒஸ்லோவிலே மாநாடு நடந்த போது நாங்கள் ஒரு தனி ஒரு சிறு கூட்டம் என்பதாக நாமே இங்கு ஏற்றுக்கொண்டு விட்டு வந்தோம். முஸ்லிம் சமூகத்தினுடைய தலைமைகளாக இருக்கின்ற நாமும் கூட இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்பதை நான் கருத்தில் கொள்ள விரும்புகின்றேன். எனவே நாம் தயவு செய்து இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்ற ஒரு விடயம், ஒன்று, இதற்கு உடனடியாக ஆணைக்குழு ஒன்றை நீங்கள் நியமிக்க வேண்டும். அதே போன்று நஷ்ட ஈடு துரித கதியில் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு நஷ்ட ஈடு வழங்கப்படுகிற போது, அன்று நஷ்ட ஈடு வழங்குகிற போது என்ன பெருமானத்தை நீங்கள் கொடுத்தீர்களோ அதனையே வழங்குகின்ற நடைமுறையை மாற்றி இன்றிருக்கின்ற நடைமுறை சூழல் விலைவாசி எல்லாவற்றையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக, யாராவது ஒருவருக்கு எங்காவது ஒரு வீடு இருந்தால் உங்களுக்கு நாங்கள் மீள்குடியேற்றம் வழங்க முடியாது என்பதான நிபந்தனைகள் விதிக்கப்படுவதாக நாம் அறிகின்றோம். மிக பிழையான ஒரு விடயம். 33 வருடம் தங்களுடைய சொந்த வாழ்விடங்களை இழந்து மிக கஷ்டப்பட்ட மக்கள் சிறுக சிறுக சேர்த்து ஒரு குடிசையை கட்டினால் கூட உங்களுக்கு மீள்குடியேற்றம் இல்லை என்று சொல்வதற்கு இந்த அரசாங்கத்திற்கு எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிமை இல்லை. இந்த மீள்குடியேற்றம் என்பது மக்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு வழங்குகின்ற சலுகை அல்ல. இந்த மீள்குடியேற்றம் என்பது முஸ்லிம் மக்களுக்கான உரிமை என்பதை இந்த அரசாங்கங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றும் மீள்குடியேற்றத்தின் போது 1990 வெளியேற்றப்பட்ட இந்த மக்களினுடைய இடங்களை முக்கியத்துவப்படுத்தி அவர்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும். இது மிக முக்கியமான விடயம். பிரிஸ்கிரிப்ஷன் ஓர்டினன்ஸ் சொல்வார்கள். ஆட்சி 10 வருடம் ஒரு தனியார் காணியிலே ஆட்சி உரிமையில் இருந்தால் அவருக்கு அந்த காணி வழங்கப்படுகின்ற அல்லது ஆவணம் அந்த உடைமை வழங்கப்படுகின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த பிரிஸ்கிரிப்ஷன் ஓர்டினன்ஸ் இவ்வாறான வடமாகாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கும் ஏனைய அகதிகளுக்கும் பயன்படுத்தக்கூடாது என்பதிலே மிகவும் காத்திரமாக இந்த அரச நிர்வாகிகள் இருந்து அவசரமாக இந்த மக்களுக்கான மீள்குடியேற்றத்தை வழங்குவதிலே சகலரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
மோமே சுதிகர் மந்துமணி மிலங்கட்ட கரு சபாநாயகத்துமா முன்னாடி அட்டாக் காலையில் கிளம்பிடும்.
கரு உல்லாசனாருட மன்றித்துமணி கரு ரிஷாட் பதுதீன் ஹிட்டுக்கு அமாத்தியத்துமா காலின விஷயம் வெதகத்துவன பிரஷ்னாக் மத்துக்கலா மே சம்பந்திங் ஜனாதிபதி காரையாலே அத்திரேக்க லேகாம் துமா விசின் பிலியலக்கர எவ்வளந்த பிலித்துற மம சபாவே கியவனோ இட்ட அமந்தர வெகித்தீன அனெக்ஷஸ் மே கத்தக்கவன் சபாகத்தக்கன்னு. The resettlement of protracted IDPs of the northern province. Muslim people forcibly evicted from the northern province in 1990 have now been gradually resettled in their places of origin in all 5 districts. Further, most of the displaced persons settled in Putlam district who were given a deadline in 2018 to return to their original places have returned within the time frame. Thus, as of today, there are no more protected IDPs to be resettled in the northern province. This fact is confirmed by all 5 district secretaries of northern province and also by the district secretary of Putlam. A report obtained from the director, urban development and housing resettlement division, is annexed with the details of A, resettled families, and B, families to be resettled with the housing requirement in the northern province. However, it is noteworthy that some of the displaced Muslim persons have permanently settled in the Putlam district. With regard to the land gazetted as forest and wildlife reserves in 2012, as mentioned in the motion, Honorable President has directed at the meetings held on reconciliation matters to consider the release of reserved land based on the 1985 maps. Following the cabinet approval 23/1090/613/008 dated 23/6/8, a series of discussions was arranged with the relevant officers at the district level to identify the areas reconsidered for release. Similarly, in Mena district, a discussion was held with the DCC chairman, Honorable Kadar Mastan MP, where the Honorable Rishad Badudin MP was also present on 19/8/2023. It was agreed to have a special meeting for Musali GS division, which includes the villages Marichukaddi, Karadi Kuli, and Palek Kuli, as mentioned by Honorable Rishad Badudin MP's adjournment motion, to review the areas gazetted. and to consider their release on the basis of the jurisdiction of their settlement and other livelihood activities. See table below for details. According to the Division Secretary Musali, 484 LDO permits have been issued to the resettled families from 2009. 4,806 houses have been provided for the families from 2009 to 2021. However, there is a need to provide 401 houses. Further, 621 families have been identified as landless. The Divisional Coordinating Committee will recommend this requirement to the DCC with justification to be considered under the proposed housing scheme and degazetting of land identified from the forest and wildlife areas. The reports from the DS Musali also are annexed herewith. The requests made by Honorable Rishad Badudin and seconded by Honorable Harris will be referred to His Excellency the President to appoint a commission, look into the issues and address those issues, and by appointing Presidential Commission. So I annex all these, I table all the annexures attached to this reply. Thank you.
Pomisati Karamatumani Parliamentua Mimasa Ekolosrima me Ekolosrimasa Dahatungendre Pero Namati Aldrasi. Dahatungendre. Dolar, Dahatungendre, Dolar Aldrasi.